இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
நீங்கள் இருக்கும்படியே தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அழகாக இருப்பதாக அவர் நினைக்கிறார். நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருப்பதாக நினைக்கிறார். உங்கள் சில குறைபாடுகளையும் விரும்புகிறார். நீங்கள் அவருக்குள் வளர்கிறீர்களா என்கிற ஒன்றை பற்றி மாத்திரம்தான் நீங்கள் கற்பனையோடு இருக்க வேண்டும். இன்று இந்த வேளையில் வார்த்தையானது வல்லமையுடனும் பூரணத்துடனும் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஏதுவான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்றும், நீங்கள் இதுவரை செயல்படுகிற விதமாக இல்லாமல் இயேசு எப்படி செயல்படுவாரோ அவ்விதமாய் செயல்பட உங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். ஆகவே எப்படி நாம் நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கலாம் என்பதை குறித்து இன்று நாம் பேசப்போகிறோம். நமக்கு குறிப்பிட்ட அளவு நேரம்தான் இருக்கிறது. அதுவும் வயது முதிரும் போது நேரத்தை குறித்து வித்தியாசமாக சிந்திப்போம். மற்றும் உங்கள் வாழ்க்கையின் நான்கில் மூன்று பங்கு அல்லது மூன்றில் இரண்டு பங்கு போன்ற கணக்கில் வாழ்க்கையின் காலத்தை கழித்த பின்பு இனி வாழ்க்கையில் சிறிதளவு நேரத்தை கூட வீணடிக்கக்கூடாது என்ற நிலைக்கு வந்து விடுவீர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து அதை இன்னும் செய்யாமல் இருக்கும்போது இனியும் அதை குறித்து நேரத்தை வீணடிக்காமல் அதை செய்துவிட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். ஆனால் உங்களது 20 அல்லது 30 வயதுகளிலும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரு நாள் உங்களுக்கு 70 அல்லது 80 வயதாகிவிடும். அது நீங்கள் நடந்துவிடும் என்று நினைப்பதை காட்டிலும் வெகு சீக்கிரமாக வந்துவிடும். நேரம் ஒரு விலையேறப்பெற்ற பரிசு என்று நினைக்கிறேன். ஆனால் நேரத்தை பொறுத்தவரையில், ஒன்று, அதை நீங்கள் வீணடிக்கலாம் அல்லது அதை ஞானமாய் பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் நேரத்தை எதை செய்து செலவழிக்கிறீர்களோ அதை ஒருமுறை செலவழித்த பின்பு மறுபடியும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை மிக கவனியோடு சிந்திக்கவும். அதுவும் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் அல்லது ஒரு வாரமாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒருவேளை கோபத்தோடு 3 நாட்களை நீங்கள் செலவு செய்துவிட்டால் அந்த 3 நாட்களை முற்றிலும் வீணடித்து விட்டீர்கள். அந்த நாட்களை நீங்கள் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. தெய்வம் நானும் திருமணமான முதல் சில வருடங்களில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் இருந்தது. கோபித்து கொண்டிருந்ததை நினைவு கூறுகிறேன். மற்றும் அது அடிக்கடி நடந்தது. அது எப்படி என்றால், அப்படிப்பட்ட சூழலில்தான் நான் வளர்ந்து வந்தேன். எல்லாவற்றிலும் என் தகப்பனார் அப்படித்தான் நடந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். தன் வழியில் சாதிக்கும் வரை கோபப்பட்டு அந்த கோபத்தில்தான் அவர் இருப்பார். ஒரு நாள் தேவிடம் சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், இயேசு இன்று வருவார் என்றால் இவ்வுலகில் வாழும் அந்த கடைசி நாளை நீ கோபத்திலேயே செலவழித்து விட்டாய் என்றால் அது எவ்வளவு துரதிருஷ்டமான விஷயம் என்றார். அது உண்மையிலேயே ஒரு கணமும் என்னை நிறுத்தி சிந்திக்க வைத்தது. இந்த விஷயத்தில் நாம் பலரும் பாதிக்கப்பட்டு முற்றிலும் நம் நேரத்தை வீணடிக்கிறோம் இல்லையா? இதனால் நமக்கு எந்த விதமான பயனும் இருந்ததில்லை. இப்போது உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அதற்கு ஒத்துதானே பல காரியங்களை நீங்களே கண்டறிவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆனால் நம் நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் அதை நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது எவ்வளவு நல்லது! ஏனென்றால் நாம் நம் வாழ்க்கையின் இறுதிக்கு வந்து பின்னோக்கி பார்த்து அதை வேறு விதமாக வாழ்ந்திருக்கலாமே என்று அங்கலாய்ப்பது நன்றாக இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்து செய்ய வேண்டியதையும் செய்ய விரும்பியதையும் செய்திருக்கலாமே என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்து அங்கலாய்ப்பது தான், மனமுடைந்து சிந்திப்பது தான். ஆகவே முதலாவதாக முற்றிலும் நேரத்தை வீணடிக்கும் காரியம் என்று வேதம் சொல்வது செத்த கிரியைகளை பற்றி தான். இப்பொழுது தேவன் நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் செத்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இந்த செத்த கிரியைகள் என்றால் என்ன? கிரியைகள், செத்த கிரியைகள் என்பது தேவன் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களை நாம் நம் சுயபலத்தால் செய்ய நினைப்பது. தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய முயற்சிப்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை செய்ய நாம் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நாம் இன்னும் ஒரு பெரிய குழப்பத்திற்கு சென்று விடுகின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்த அனுபவம் யாருக்காவது இருக்கிறதா? இந்த காரியத்தை நாம் ஆபிரகாம் மற்றும் சாராளின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினார்கள். அது குறித்து தேவனும் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் தேவன் இல்லாமல் நிறைவேறுவது என்பது கூடாத காரியம். ஏனென்றால் இருவரும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயதை கடந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கும் கிட்டத்தட்ட அந்த வயதுதான். ஏறத்தாழ 90 ஆண்டுகள் கடந்துவிட்டால் குழந்தை பெறும் பருவத்தை கடந்துவிட்டார்கள். இதற்கு முன்பாகவும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அவர்கள் காத்திருந்து சலித்து போனார்கள். எத்தனை பேர் காத்திருந்து சலித்து போயிருக்கிறீர்கள்? ஆகவே அவர்கள் காத்திருந்து சலித்து போய் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது, அதாவது சாராளுக்கு. ஆனால் அது ஆபிரகாமின் தவறும் கூட. ஏனென்றால் அவளுடைய வழிகாட்டுதலின்படி அவனும் நடந்து கொண்டான். சில வேளைகளில் மனைவியின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஆனால் சில வேளைகளில் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களான நாங்கள் அவ்வப்போது உணர்ச்சி வசப்பட்டு அதன்படி நடந்து கொள்வோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாளில் காத்திருந்து காத்திருந்து சலித்து போன சாராளுக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. என்னவென்று தெரியுமா? அப்படிப்பட்ட யோசனை ஒன்று வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அதை நான் செய்ய போறேன், அது கட்டாயமா வேலை செய்யும், அவ்வளவுதான் என்பதை நாம் எப்படி சொல்வோம்? அதே தான் செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். தேவன் நிச்சயமாக நம் நினைவுகளின் மூலம் நம்மோடு பேசுகிறார். ஆனால் உங்களுக்கு வருகிற எல்லா நினைவுகளும் தேவனால் உண்டானதல்ல. ஆகவே சில நேரங்களில் உங்கள் மனதிற்கு வருகிற முதல் எண்ணத்தோடு செயல்பட துவங்காமல் நீங்கள் காத்திருந்து அதை குறித்து சற்று ஜெபிப்பது முக்கியமானது. அவளுக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. அவள் தன்னுடைய பணிப்பெண்ணை தன்னுடைய கணவருக்கு இரண்டாம் தரமாக கொடுக்க நினைத்தாள். இது அதிமுட்டாள்தனம் என்று எத்தனை பேருக்கு தெரிகிறது? சரிதானே? அந்த யோசனையை செயல்படுத்துவதற்கு முன் அது பிரச்சனைக்குள் சென்றுவிடும் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அந்த பணிப்பெண்ணால் குழந்தை பெற முடியும். ஆகவே தன் கணவன் அவளோடு உறவு கொள்ள விரும்பினாள். அதன் நிமித்தம் பணிப்பெண் கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தன்னுடையதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். அதன் பின்பு ஆபிரகாம் அவள் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படியும் செய்தார். அதன்படியே நிச்சயமாக அவளும் கர்ப்பம் தரித்தாள். ஆகார் கர்ப்பம் தரித்த உடனே சாராளிடம் தன்னுடைய மோசமான குணத்தை காண்பித்தாள். நான் கர்ப்பவதி ஆயிட்டேனே, நீ மலடிதான் என்று சொன்னாளா என்று தெரியாது, ஆனால் மோசமான குணத்தை காண்பித்தாள். அதன் பின்பு ஆகாருக்கு மோசமான குணம் இருப்பதைக் கண்டு சாராள் மிகவும் கோபம் கொண்டாள். பணிப்பெண்ணுக்கு குழந்தை பிறந்த பின் தன் எஜமானியிடம் அவளால் ஒத்துப்போக முடியவில்லை. ஆகவே சாராள் ஆபிரகாமிடம் சென்று ஆகாரோடு இடைப்படும்படி அவனிடம் சொன்னாள். அவர் சொன்னார், நீ அதை சமாளித்துக்கொள், அது உன்னுடைய சொந்த பிரச்சனை. அதற்கு அவள் சொன்னாள், இல்லை, நீங்கள் அதை செய்யுங்கள். சாராள் அவரை குறை சொன்னால், ஆபிரகாம் அவளை குறை சொன்னார். ஆகவே அது முடிவில் பெரும் குழப்ப நிலையாக அவர்கள் வாழ்க்கையில் உருவெடுத்தது. நாமும் அவர்கள் கதையை வாசித்து சொல்லலாம், என்ன முட்டாள்தனம் என்று. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறோம்? நமக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அதை செய்து முடிக்க ஆயிரம் வழிகளில் நாம் முயற்சி செய்துவிட்டு அதையெல்லாம் தேவன்தான் செய்கிறார் என்று நாம் நினைத்து கொள்கின்றோம். அது உண்மைதானே? செத்த கிரியைகள் என்பது வேலைக்காகாத முயற்சிகள் தான். அவைகள் நமக்கு தோன்றும்போது எப்படி கண்டுகொள்வது என்று கற்றுக்கொண்டேன். அதை வேதம் நம் மாம்சத்தின் கிரியைகள் என்று அழைக்கிறது. ஒருவேளை அதை எல்லா நேரங்களிலும் அடையாளம் காண்பதில்லை, ஒருவேளை அதை வெகு சீக்கிரம் சில வேளைகளை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் மாம்சத்தின் கிரியைகளில் நீங்கள் ஈடுபடும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அது லாபகரமாக செயல்படாது. அதனால் நீங்கள் வெறுப்படைந்து எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதை உணர்வீர்கள். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யாத ஒன்றை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவீர்கள். நீங்கள் திருமணம் செய்திருக்கும் நபரை மாற்ற முயற்சி செய்வதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது உங்களுக்கு எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது? அது உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்து வரும் ஒன்றை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், அல்லது அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று நினைப்பார்கள். ஆகவே அதை செய்யும்படி வற்புறுத்த பல வழிகளில் நீங்கள் கையாளுவீர்கள், அல்லது அவர்களுடைய மனதை மாற்ற முயற்சிப்பீர்கள். இதன் விளைவாக நீங்கள் செய்வதெல்லாம் வாக்குவாதம் தான். அவர்களை மாற்ற நீங்கள் எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்களும் மோசமாகிக் கொண்டேதான் போவார்கள். வற்புறுத்தி ஒரு காரியத்தில் ஈடுபட வைப்பதை ஜனங்கள் விரும்புவதில்லை. ஆட்டிப்படைக்கப்படுவதை யாரும் விரும்புவதில்லை. இதில் உண்மை என்னவென்றால் இருதயத்தில் ஒரு மாற்றம் வராவிட்டால் எந்தவிதமான மாற்றமும் முயற்சியும் கடைசி வர நிலைக்காது. ஆகவே தேவன் ஒருவர் மாத்திரமே இருதயத்தை மாற்றக்கூடியவர். முடிவில் பார்த்தால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மக்களை மாற்ற முடியும். நீங்கள் ஒருவேளை கவனிக்கவில்லை என்றால் நாம் எல்லோரும் சற்று வித்தியாசமானவர்கள். இங்கிருக்கும் பல திருமணமானவர்கள் என்று நினைக்கிறேன், உங்களுக்கு திருமணமாகிவிட்டால் உங்களுக்கு நேர் எதிர்மறையானவரைத்தான் நீங்கள் மணந்திருப்பீர்கள். ஆமென். அதாவது தேவு மற்றும் என்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் இருவரை போன்று வேறுபட்ட இரண்டு பேர் வேறு யாரும் இருக்கவே முடியாது. அவ்வளவு வித்தியாசமானவர்கள். ஆனால் 51 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் இந்த உறவில் நாங்கள் நீடிப்பதற்கு நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சிக்கக்கூடாது என்று எங்களுடைய இருதயங்களில் ஒரு உடன்பாட்டிற்கு நாங்கள் வர வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு ஒரு நீடித்த திருமண வாழ்க்கை, உங்கள் இல்லத்தில் சமாதானம் நிலவ வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வீட்டுக்கு சென்று உங்கள் வாழ்க்கை துணையை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்திவிட்டீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் ஒன்று தெரியுமா, நான் உடனடியாக முடிவு எடுப்பவள், ஆனால் தேவ பொறுமையை கடைபிடித்து ஆராய்ந்து பார்ப்பவர். பொறுத்திருப்பார். பொறுத்திருந்து பார்ப்பது எனக்கு பிடிக்காது, இப்போதே செய்ய வேண்டும் என்று விரும்புவேன். நான் அவரிடம் சொல்வேன், நீங்கள் எப்போதும் தேவனுக்கு பின்பாக 9 மைல் தொலைவில் இருக்கிறீர்கள். அதற்கு அவர் சொல்வார், ஆமா, நீ அவருக்கு முந்தி 9 மைல் ஓடிட்ட. வித்தியாசமான ஒருவரிடம் நீங்கள் இணைந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், வித்தியாசப்பட்ட நீங்கள் இருவரும் இணைந்து எப்படி செயல்படுவது என்று கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பிரச்சனைக்குள் சிக்காதபடி ஒருவரை ஒருவர் காப்பாற்ற முடியும். ஆமே. ஆனால் இருவர் திருமணம் செய்யும் போதோ, இரண்டு நண்பர்கள் ஒரு நட்புக்குள் செயல்படும் போதோ, பிள்ளைகளோடு நீங்கள் உருவாடும் போதோ இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் எல்லோரையும் உங்களைப் போலவே மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள். அது அதிக முட்டாள்தனமானது. ஏனென்றால் பல வேளைகளில் உங்களுக்கு உங்களே பிடிக்காமல் போய்விடும். அதிலும் நீங்கள் எல்லோரையும் உங்களைப் போல மாற்ற முயற்சிக்கிறீர்கள், கடைசியில் உங்களைப் போலவே மாற்றப்பட்ட அவர்களையும் உங்களுக்கு பிடிக்காமலேயே போய்விடும். நாம் எல்லோரும் வித்தியாசமானவர்கள். நீங்கள் மற்றவரை போல வாழ முடியாது. ஆக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதில் இன்னும் அதிகம் தேர்ச்சி பெற முயற்சிப்பது நல்லது. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை தவிர்த்து மற்றவரை போல் நீங்கள் மாறுவதற்கு ஒரு நாளும் தேவன் உங்களுக்கு உதவப் போவதில்லை. ஆனால் அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய குறைபாடுகளை உற்று பார்க்காமல் நீங்கள் உங்களையே நேசித்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வலிமைகளை பார்த்து அவர்களை தேவன் பயன்படுத்தி உலகத்தில் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற அனுமதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விரும்புவதை போல் வளர வேண்டும் என்று முயற்சிப்பதை நீங்கள் எப்பொழுது கைவிடுகிறீர்களோ? புரிகிறதா? பல வேளைகளில் நம்முடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகள் மூலமாக நாம் வாழ பிரயாசப்படுகின்றோம். நாம் செய்ய நினைப்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். ஆக இதிலிருந்து நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போய் கடைசியில் உங்களுடைய எந்த விதமான உறவும் இல்லாதபடி தனித்து போவார்கள். ஏனென்றால் தங்களுடைய சொந்த தேர்வுகளை செய்வதற்கு விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். வேதம் இப்படி சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. விரிவாக்கப்பட்ட வேதாகமம் சொல்கிறது, அவனது சொந்த தனிப்பட்ட பாணி அல்லது ஆளுமைக்கு ஏற்ப என்கிறது. தேவன் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் வழியில் அவர்களை நடத்துங்கள். நீங்கள் அவர்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பும் வழியில் அல்ல. நான் 4 பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கிறார்கள். நானும் இன்று உயிரோடு இருக்கிறேன். உங்களுக்கு என்னவென்று சொல்லட்டுமா? இன்று எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரமில்லை, ஆனால் ஒவ்வொருவரை பற்றியும் நான் சொல்ல முடியும். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பார்த்து இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நான் நினைத்த காலங்கள் உண்டு. அதிலும் என் ஒரு மகள் குறித்து நான் சொல்ல வேண்டுமென்றால், அவள் எப்பொழுதும் குழப்பத்தில் இருப்பாள். ஒழுங்கு முறையற்றவளாக, மறக்கக்கூடியவளாக, பொறுப்பற்றவளாக இருப்பாள். அவள் எங்கள் வீட்டை விட்டு தானாக தனித்து வாழ சென்றபோது அவளை நாங்கள் முற்றிலுமாக இழந்து விடுவோம் என்றும், அவள் எங்கிருக்கிறாள் என்று கூட அறியாத நிலையில் இருப்போம் என்றும் நினைத்தேன். இதில் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று என்னவென்றால், இந்த மகள், அவள்தான் என் மூத்த மகள், அவளுடைய பெயர் லாரா. அவள் தனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாள். அவள் தன்னையே அம்மாவின் மேனேஜர் என்று அழைக்கிறாள். ஏனென்றால் என் வாழ்வை நிர்வகிப்பது அவள்தான். எங்களுடைய எல்லா செலவுகளையும் அவள் பார்த்துக்கொள்கிறாள். எனக்கான எல்லா சில்லறை வேலைகளையும் அவள் செய்கிறாள். என்னுடைய காரியங்களை நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி பார்த்துக் கொள்கிறாள். அவள் தன் வேலையில் கெட்டிக்காரியாக என்று காணப்படுகிறாள். நானும் அவளும் அன்று ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவள் சொன்னாள், உங்களுக்கு தெரியுமா, இந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்து அதை செய்யறதுக்கு தேவன் என்னை அபிஷேகத்தை நடத்துகிறார்னு நான் நினைக்கும் போது, அதை எல்லாம் நான் வளர்றதற்கும் என்னை பற்றி நல்லா நான் உணர்றதுக்கும் எனக்கு உதவி செஞ்சிருக்கு என்றாள். நீங்கள் சில வேலைகளை தைரியத்தோடு ஒரு காரியத்தில் இறங்கி அதை செய்ய முயற்சிக்கும் போது உங்களுடைய செயல் திறமையை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நான் என் கனவில் கூட என்றாவது ஒரு நாள் இவளை பார்த்துக் கொள்வாள் என்று நினைக்கவே இல்லை. ஏனென்றால் அவள் தன்னையே பார்த்துக் கொள்ள முடியாது என்றுதான் நினைத்தேன். ஆகவே இதை நான் உங்களுக்கு சொல்வதன் காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, விரைவில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியப் போகிறது என்று நம்புங்கள். ஆமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்போது நான் சொல்லும் காரியத்தை கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் ஜனங்கள் இருக்கும் வண்ணமாகவே நேசிக்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை அவர்கள் மேல் திணிப்பதன் மூலம் அல்ல. அதை புரிந்து கொண்டீர்களா? அவர்களை இருக்கிற வண்ணமாகவே நேசியுங்கள். உங்கள் விருப்பப்படி செய்ய வற்புறுத்தாமல் இருங்கள். இதைத்தான் இயேசு நமக்கு செய்து வருகிறார். நாம் இருக்கின்ற இடத்தில்தான் அவர் நம்மை சந்திக்கிறார். நாம் இருக்கின்ற வண்ணமாகவே அவர் நம்மை நேசிக்கிறார். அதன் பின் அவர் நமக்கு காண்பிக்கும் நிபந்தனையற்ற அன்பின் நிமித்தமாக அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருக்கும்படி நம்மையே அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஜனங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கும்போது அவர்களை வற்புறுத்தி வேலை வாங்குவதை காட்டிலும் அவர்களே தன்னிச்சையாய் நீங்கள் செய்ய விரும்புவதை செய்ய மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுப்பார்கள். மற்றும் ஒரு பெரிய காரியம் இது. இதை நான் எப்படி அழைக்கிறேன் என்றால் நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ள நினைக்கும் மாம்சத்தின் கிரியைகள். இதை கேட்க சற்று வித்தியாசமாய் உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அல்லது அதை செய்ய வேண்டும் என்ற பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். அதோடு கூட நீங்கள் இவ்வாறு வீட்டுக்கு சென்ற பின் ஆவியின் கணியில் நடக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறேன். நான் சொன்ன ஒவ்வொரு காரியமும் உண்மையான விஷயம்தான். ஆனால் இதுதான் பிரச்சனை. நீங்கள் வீட்டுக்கு சென்று தேவனுடைய உதவி இல்லாமல் அதை செய்ய முயற்சித்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறப்போவதே இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை குறித்து தேவன் நமக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்காமல் அதை நாமாகவே செய்து முடிக்க ஒரு திட்டத்தையோ அல்லது ஒரு யோசனையோ செயல்படுத்துவதாகும். ஆனால் தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் அதை செய்கிறோம். மற்றும் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியத்தை பலமுறை செய்து அதில் வெற்றியை அனுபவித்து இருந்தாலும் அதை அடுத்து செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். நான் என் வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான செய்திகளை பிரசங்கித்திருக்கிறேன். பின்னரையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். பின்பு சத்தமாக இப்படி சொன்னேன், நான் என் வாழ்க்கையில் நன்றாக பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது நான் இதை 42 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். ஆகவே இது எப்படி என்றால் இது எனக்கு முதல் தடவை அல்ல. ஆனால் தேவன் என்று எனக்கு உதவி செய்யும்படி அவரை நான் கேட்காமல் இங்கு நான் வரவே இல்லை. நான் தேவன் மேல் சாய்ந்து ஆண்டவரே நீர் இன்று இங்கு வராவிட்டால் இந்த கூட்டம் முற்றிலுமாக தோல்வியடைந்துவிடும் என்பதை அவரிடம் தெரிவித்து உதவி கேட்காமல் நான் இங்கு வந்து நிற்கவே இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை செய்வதில் நீங்கள் வல்லவர் என்று நினைத்தாலும் சரி, அது முற்றிலுமாக தோல்வியடைவதற்கான ஒரே வழி அதை நான் என் சொந்த பலத்தில் தேவ உதவி இல்லாமல் செய்ய முடியும் என்று நினைப்பதுதான். யோவான் 15 இயேசு சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இப்பொழுது நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று அது சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் வெற்றிகரமான காரியத்தை அவர் உதவி இல்லாமல் நாம் செய்ய முடியாது என்று அது சொல்கிறது. நாம் அவர் மேல் சார்ந்திராமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய முயற்சிப்போம் என்றால் அதை செய்வதில் நமக்கு உண்மையான சமாதானமும் உண்மையான சந்தோஷமும் நமக்கு இருக்காது. ஆகவே ஒவ்வொரு நாளும் 5000 முறையாவது அவருடைய உதவியை கேட்பதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டு அவர் மேல் சார்ந்து இருக்கும்படி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனே எனக்கு உதவும், எனக்கு உதவும். தேவனுடைய உதவியை கேட்காமல் என் கண்களில் கான்டாக்ட் லென்ஸை கூட நான் போட மாட்டேன். ஆமென். ஆகவே செத்த கிரியைகள் அவைகள் முற்றிலும் நேரத்தை வீணடிக்கும் காரியங்கள். ஏனென்றால் நீங்கள் வேலை பார்த்து பார்த்து வேலை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை காண முடியாது. உங்களையே நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று சொன்னபோது அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால், இன்று நீங்கள் கேட்கும் போதனையைப் போன்று நானும் என் வாழ்வில் பிறர் போதனைகளை கேட்க ஆரம்பித்தேன். இதை கேட்கும் உங்களில் பலருக்கு இந்த போதனைகள் புதிதாக தோன்றும். அது எப்படி என்றால், இதுவரை இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் கேட்கவே இல்லை. வா, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பெரிய சிக்கலில் இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கு நீங்கள் காரியங்களை கேட்டறிந்து அவைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு எல்லோரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்க இயல்புக்கு மீறி முயற்சிக்க வேண்டாம். நான் அவைகளையெல்லாம் என் மாம்சத்தில் செய்ய முயற்சி எடுத்திருக்கிறேன். அது முடிவில் நகைச்சுவையாக மாறிவிட்டது. நான் முதலாவது ஒரு பூரண வார்த்தை திருச்சபைக்கு சென்றேன். அப்படி என்றால் அவர்கள் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதில் வல்லவர்கள். அங்கிருந்த போதகரின் மனைவி என்னை காட்டிலும் வித்தியாசமானவராக இருந்தார். அந்த திருச்சபையில் நான் ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்தினேன். அங்கிருந்த அந்த போதகரின் மனைவி, அவள் மிகவும் சிறு உருவம் கொண்டவளாகவும் மிக அன்பாகவும் வெண்ணிற முடி உடையவளாகவும் ஊதாநிற கண்களுடனும் தன் கணவருக்கு மிக கீழ்ப்படிந்தவளாக இருந்தாள். நான் அப்படிப்பட்டவளே இல்லை, புயலடிக்கிற மாதிரி இருப்பேன். நான் எப்போதும் உயர்ந்த குரலில் பேசினேன். நான் எதை செய்ய வேண்டும் என்று மற்றவர் எனக்கு சொல்வது பிடிக்காது. நான் மிக தைரியமானவள், அவளோ மிக சாந்தமானவள். ஆகவே எங்கள் இருவராலும் ஒன்றாக ஒத்துப்போக முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பரஸ்பர உறவுக்குள் எங்களால் செல்ல முடியவில்லை. முடிவாக நாங்கள் உட்கார்ந்து இதை பற்றி பேசினோம். பிரச்சனைக்கு ஆணிவேர் என்ன என்பதை கண்டறிந்த போது நான் அவளைப் போல இருக்க முயற்சிப்பதும் அவள் என்னைப் போல இருக்க முயற்சிப்பதும் வெளிவந்தது. எனவே நான் மென்மையாக நடந்து கொள்ள முயற்சித்தேன். இப்படி கூட நான் இதை உண்மையில் செய்தேன். ஆகவே நான் என் குரல் ஓசையை சற்று குறைத்து மிக சாந்தமாக நடக்க முயற்சி செய்தேன். உங்களுக்கு தெரியும், சற்றே சாந்தமாக மற்றவரோடு பழகிக்கொண்டு மிக அமைதியாக நடக்க முயற்சி செய்தேன். அப்பொழுது ஒருவர் என்னை பார்த்து சொல்வார், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஆகவே நான் அதை பற்றி யோசித்தேன். இப்படித்தான் நடக்கிறது என்று முடிவெடுத்தேன். நான் நானாகவே இருந்தால் அது சிலருக்கு பிடிக்கவில்லை. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வகையில் இருந்தால் அதுவும் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது. எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியாது. வாய் வார்த்தைகளை பற்றியும் வார்த்தையின் வல்லமையை பற்றியும் நான் தேவ செய்தியில் கேட்ட நாட்களை நினைவு கூறுகிறேன். பின்பு நான் எப்படி நினைப்பேன் என்றால், நான் கடைசியாக ஒன்று செய்வேன், அது என் வாயை இறுக மூடிக்கொள்வது. ஆக நான் முற்றிலும் எதுவுமே பேசாமல் இருப்பேன். நம் மாம்சம் எப்போதும் ஒரு அளவுக்கு மீறி செயல்படும் தன்மை கொண்டது. ஒன்று அது ஒன்றுமே செய்யாது அல்லது அளவிற்கு மீறி செயல்படும். ஆகவே நான் இயல்பாக அதிகம் பேசுகிறவள். இப்போது நம் வார்த்தைகளில் உள்ள வல்லமையை குறித்து ஒரு செய்தியை கேட்டு நான் என் வாயின் வார்த்தைகளால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதபடி எதையும் பேசப்போவதில்லை என்று முடிவெடுத்தேன். எனக்கு அந்த நாட்கள் நன்றாக நினைவிருக்கிறது. எனக்கு தேவன் கிருபையை பற்றியும், கிருபை மாத்திரம்தான் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை பற்றியும் புதியதற்காக நன்றி சொல்கிறேன். ஆகவே கிருபையில் நான் செயல்பட துவங்கினேன். நீங்கள் சரியானதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கும் போது தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அப்போது அவருடைய உதவியை நீங்கள் கேட்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் வார்த்தையை தியானிக்கும் போதும், அவருடைய நேரத்தை செலவழிக்கும் போதும் அவர் உங்களை மாற்றுவார். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் திருச்சபையில் கேட்கும் செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் ஒரு செய்தியை கேட்டு அதில் சில காரியங்கள் உங்கள் மனக்கண்களுக்கு வெளிப்படும். அப்பொழுது நல்லது, இது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. இன்னும் நிலை உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் இன்னும் மன்னிக்கும் தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் அவ்வளவு சீக்கிரம் கோபம் கொள்ளக்கூடாது என்று யோசிக்கலாம். இப்போது கோபத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வீட்டுக்கு சென்று கோபப்படாமல் இருக்க கடினமாக முயற்சிக்காமல் நீங்கள் உண்மையில் செய்ய வேண்டியது என்னவென்றால், கோபத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று தியானிக்க வேண்டும். இப்படி நினைக்காதீர்கள், நீங்கள் நான் பேசிய ஒரு பிரசங்கத்தை கேட்டபடியால் நீங்கள் வீட்டுக்கு சென்றதும் மாய மந்திரத்தைப் போல அந்த பிரச்சனையை முற்றிலும் மறைந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் பிசாசு உங்களை சோதிப்பான் என்று உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களை சோதிக்கும்படி சில விசேஷித்த சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி வைத்திருப்பான். அங்கு நடக்கப்போவது இதுதான். நீங்கள் சுயபலத்தில் முயற்சி எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் தோற்றுப்போவீர்கள். பின்பு பிசாசு உங்களிடம் இப்படி சொல்வான், ஜெபகுடத்துக்கு போனியே, மாற்றம் வந்துச்சா? பிசாசு யார்? அவன் ஒரு பொய்யன். அவனுக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் அது மாத்திரம்தான். அவனுடைய பொய்களில் அவனை எப்படி சிக்க வைக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் வீட்டுக்கு சென்று இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் உண்மையாகவே முதிர்ச்சி அடைய விரும்புகிறேன். அதற்கு உங்கள் உதவி எனக்கு தேவை. கேளுங்கள், எனக்கு உங்கள் உதவி தேவை. என் சுயபலத்தால் நான் அதை செய்ய முடியாது. என் இருதயம் மாற வேண்டும் என்று வாசிக்கிறது. ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் அதை செய்ய முடியாது. நான் இந்த வெற்றியை காணும் வரை தேவ வார்த்தை சார்ந்திருக்கப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் 6, 7 அல்லது 8 கோபத்தை குறித்ததன வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதை தினமும் தியானியுங்கள். அவை உங்கள் நினைவுக்குள் தங்கும் வரை இந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனோட நேரம் செலவிடுங்கள். நல்லது. தேவ வார்த்தை ஒரு மருந்து கடை போன்றது என்று எப்போதும் சொல்லுவேன். உங்களுக்கு தலைவலி இருந்தால் உங்கள் நெற்றியில் பிளாஸ்டரி போட மாட்டீர்கள் இல்லையா? அதுபோன்று உங்களுக்கு கோபம் இருந்தால் செழிப்பை குறித்து வேத ஆராய்ச்சி உங்களுக்கு உதவி செய்யப்போவதில்லை. பிரத்யேக பிரச்சனைகளுக்கான பிரத்யேக வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்து படித்து அறிய வேண்டும். அது உங்கள் ஆத்மாவுக்கு மருந்து எடுத்துக் கொள்வதை போன்ற ஒன்று. நீங்கள் ஒரு பெரிய அவசரத்தில் காரியங்களை செய்ய அவசியமில்லை என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 3:18 வேதம் சொல்கிறது, நாம் தேவ வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை முதலில் பார்க்கிறோம். பின்பு நாம் யார் என்பதை பார்க்கிறோம். அங்கிருந்து தேவன் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு மனுரூபமாக்குகிறார். அப்படி என்றால் சிறிது சிறிதாக மாற்றம் வரும். அது தேவனுடைய ஆவியினால் செயல்படுத்தப்படுகிறது. நம் மன உறுதியினால் அவைகள் நடப்பதில்லை, நம் சுய சித்தத்தால் நடப்பதும் இல்லை. ஆனால் நம் இருதயத்தை காண்கிற தேவன் நம்மை மாற்றுகிறார். அதன் பின்பாக நாம் அதில் சரியாக நடக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், 50 பேர் இருக்கலாம். அதில் ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெவ்வேறு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு மறுபடியும் வரும்போது எல்லோரும் ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபமாகி ஆவியில் பூரணத்தை நாம் அடைந்து விடுவோம். ஆகவே இலக்கை அடைந்த நிலையில் இருக்க தேவையில்லை. அதை அடைவதற்கான பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து இருந்தால் போதும். ஆமென். தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய முயற்சித்து நம் நேரத்தை நாம் வீணடிக்கிறோம். ஆனால் நாம் அவரை நம்பும் போது அவர் நம்மை மாற்றி மிகுந்த கனி கொடுக்க செய்து அவருடைய பலனும் சமாதானமும் நம் மனதை நிரப்பிவிடும். நம் வாழ்க்கையின் பயணத்தை நாம் சந்தோஷமாய் அனுபவிப்போம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.